தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிலைய நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது விவசாயி எஃப்எம் 107.4 MHz.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, இன்றைய சமுதாய வானொலி நிலையத்தின் சார்பில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. என் பேர் முனைவர் சிதேஸ்வரி, மண்ணியல் துறையில் இணை பேராசிரியராக வேலை பார்த்துட்ருக்கேன். இன்னைக்கு நுண்ணூட்டங்கள்ங்கிற தலைப்பில் வந்து நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக நுண்ணூட்டங்கள்னால் என்ன, நுண்ணூட்டங்களோட பங்கு வந்து பயிர் வளர்ச்சியில் எப்படி இருக்குது, ஏன் இன்னைக்கு நுண்ணூட்டங்களை பற்றியே நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நமக்கு சொல்கிறதுக்காக முனைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து மண்ணியல் துறையிலிருந்து பேராசிரியர் வந்திருக்காங்க. நுண்ணூட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நிலையில் உலக அளவில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைப்பாக இருக்குது. இந்த நுண்ணூட்டங்கள் வந்து பயிர் வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாமல் மனித வள மேம்பாட்டிலையும் இது வந்து முக்கிய பங்காற்றுகிறது. அதனால் நமக்கு இருக்கிற சந்தேகங்களை தெளிவுபடுத்திக்கும் பொருட்டு நம்ம இன்றைக்கி பேராசிரியர் அவர்களிடமிருந்து சில முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். வணக்கம் முனைவர் அவர்களே.
வணக்கம். வணக்கம்.
பொதுவாக நுண்ணூட்டங்கள்னா எதையெல்லாம் நம்ம நுண்ணூட்டங்கள்னு சொல்கிறோம், பயிர்களில் அதனோட பங்கு பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுங்களா?
சொல்கிறோம். நுண்ணூட்டங்கள்லாம் இப்போ பயிர்கள் நன்கு வளர்ந்து நல்ல மகசூல் தர 16 வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகின்றன. பயிர்களுக்கு தேவைப்படும் அளவு சாகுபடி செய்யப்படும் மண் மற்றும் பயிர்கள் காணப்படும் அளவினை அடிப்படையாக கொண்டு பேரூட்டங்கள், இரண்டாம் நிலை ஊட்டங்கள் மற்றும் நுண்ணூட்டங்கள் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இப்போ தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து எல்லாம் சொல்கிறது வந்து பேரூட்டங்கள்னு சொல்கிறோம். கந்தகம், மக்னீசியம், சுண்ணாம்பு சத்தை இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள்னு சொல்கிறோம். துத்தநாகம், தாமிரம், இரும்பு, மங்கனீசு, போரான் மற்றும் மாலிப்டினம் இவைகளை நுண்ணூட்டங்கள்னு அழைக்கிறோம். இந்த ஊட்டங்கள் யாவும் முக்கியமான பயிரூட்டங்களாகும். ஏனெனில் இப்பயிரூட்டங்கள் இல்லாவிடில் பயிர்கள் நன்கு வளர்ந்து நல்ல விளைச்சலை தர இயலாது. இப்போ துத்தநாகம், தாமிரம், இரும்பு, மாங்கனீசு, போரான், மாலிப்டினம் ஆகியவைகள் பயிர்களுக்கு மிகவும் குறைந்த அளவில் தேவைப்படுவதால் இவைகளை நம்ம நுண்ணூட்டங்கள் என்று கூறுகின்றோம். மண்ணில் இரும்பை தவிர மற்ற நுண்ணூட்டங்கள் மிகவும் குறைந்த அளவிலே காணப்படுகின்றன. நுண்ணூட்டங்கள் போதுமான அளவு பயிர்கள் கிடைத்தால்தான் பயிர்களுக்கு போடப்படும் பேரூட்டங்களை சீராக பயன்படுத்தி பயிர்கள் நல்ல விளைச்சலை அளிக்கும். இப்போ அடுத்தபடியாக பயிர்களில் நடைபெறும் பல்வேறு வினையாக்கங்களுக்கு நுண்ணூட்டங்கள் தேவைப்படுகின்றன. அதாவது இலைகளில் பச்சையம் உண்டாக்குவதற்கு தேவைப்படுகிறது. பயிர்கள் மாவு பொருள் தயாரிப்பதற்கு இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகின்றன. பயிரில் நடைபெறும் வளர்ச்சிதைவு வினையாக்கங்களில் பங்கு பெறும் பல்வேறு நொதிகளின் தோற்றத்திற்கும் அவைகள் வினை புரிவதற்கும் நுண்ணூட்டங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. பயிர் வளர்ச்சிக்கு அடிப்படையாக தேவைப்படும் வளர்ச்சி ஊக்கிகள், அது ஆக்சிஜன் தயாரிப்பதற்கும் இது முக்கியமாக உதவுது. மகரந்தம் போதுமான அளவில் ஏற்பட்டு சூலகத்தை அடைந்து விதைகள் முதிர்ச்சி பெற நுண்ணூட்டங்கள் அவசியம். கதிர்கள் மணி பிடித்தலுக்கு நுண்ணூட்டங்கள் தேவைப்படுகின்றன. செடியிலிருந்து ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு சர்க்கரை மற்றும் மாவு பொருட்களை எடுத்து செல்வதற்கும் நுண்ணூட்டங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. காற்றில் உள்ள தழைச்சத்தினை மண்ணில் இருத்தி மண்ணை வளம் பெறச் செய்யவும் அதன் வினையாக்கங்களுக்கும் நுண்ணூட்டங்கள் பெரிய அளவில் உதவி புரிகின்றன.
பொதுவாக நுண்ணூட்டங்கள்னால் என்ன, அதாவது மிக குறைஞ்ச அளவில் பயிர்களுக்கு தேவைப்படுறத வந்து நுண்ணூட்டங்கள்னு சொன்னீங்க. மேலும் பயிர் வளர்ச்சியில் இந்த நுண்ணூட்டங்கள்னு சொல்லக்கூடிய இரும்பு, துத்தநாகம், தாமிரம், மாங்கனீசு, மாலிப்டினம், போரான் ஆகிய நுண்ணூட்டங்களை பற்றி நீங்கள் வந்து அழகாக எடுத்துரைச்சிங்க. பயிர்களில் வந்து எவ்வாறு இந்த நுண்ணூட்டங்கள் முக்கியத்துவம் உள்ளதாக இருக்குது, பயிர் மகசூலுக்கு என்னென்ன செயல்பாடுகள் இது செய்யுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக எடுத்துரைச்சிங்க. ஆனால் வந்து இன்றைய நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த நுண்ணூட்டங்கள் வந்து இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தாலும் நம்ம வந்து இப்போ தான் இந்த நுண்ணூட்டங்களை பற்றி ரொம்ப அதிகமாக பேசுகிறோம். என்ன காரணமாக இந்த நுண்ணூட்டங்கள் வந்து குறைபாடு ஏற்படுறதுக்கு என்னென்ன காரணங்கள் வந்து நம்ம குறிப்பிடலாம், மேலும் வந்து இந்த நுண்ணூட்டங்கள் குறைபாடு ஏற்படும் போது எந்தெந்த இடங்களில் எந்தெந்த மண் வகைகளில் இல்லை பயிருக்கு பயிர் இது மாறுபடுமா இல்லை மண்ணுக்கு மண் மாறுபடுமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியுங்களா?
இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடந்த சில ஆண்டுகளாக தான் இப்போ நுண்ணூட்டங்கள் குறைபாடு ரொம்ப அதிகமாக பரவலாக காணப்படுகிறது. இதற்கு அடிப்படை காரணங்கள்னு பார்த்தோம்னா முக்கியமான காரணம் வந்து தீவிர பயிர் சாகுபடி ஒன்று, அதாவது ஒரு குறிப்பிட்ட நிலத்தில் தொடர்ந்து அடுத்தடுத்து சாகுபடி மேற்கொள்ளும் போது பயிர்கள் எடுத்துக்கொள்ளும் நுண்ணூட்டங்களுடைய அளவு ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து கொண்டே போகுது. இதனால் மண்ணில் உள்ள நுண்ணூட்டங்களின் அளவு குறைந்து கொண்டே வருகின்றது. இரண்டாவது காரணமாக பார்த்திங்கன்னா அங்கக உரங்கள் இப்போ பயன்படுத்தாமல் அல்லது குறைந்த அளவில் நம்ம போடுறது. இப்போ இது பார்த்திங்கன்னா இப்போ பயிர்களுக்கு தொழு உரம், கம்போஸ்ட்டு, பசுந்தழை உரம், கோழியரு, பன்றியரு போன்ற பல அங்கக உரங்களை ஆண்டுதோறும் போட்டு வந்தோம்னா மண்ணில் உள்ள நுண்ணூட்டங்கள் ஓரளவுக்கு சேர்க்கப்படுகின்றன. இதன் மூலம் அங்கக உரங்கள் மண்ணில் மக்கும் பொழுது பல்வேறு அங்கக அமிலங்கள் அதிலிருந்து வெளிப்படும். இவைகள் மண்ணில் காணப்படும் கனிமங்களை சிதைவுற வழிவகுத்து நுண்ணூட்டங்கள் பயிர்களுக்கு கிடைக்கும் நிலைக்கு மாற்றம் முறை செய்கின்றன. மூன்றாவதாக அதில் பார்த்திங்கன்னா நுண்ணூட்டங்கள் இந்த அங்கக அமிலங்களுடன் இணைந்து காணப்பட்டால் பயிர்களின் வேர்கள் அதை எடுத்துக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். இப்போ அடுத்த காரணம் மூன்றாவது காரணமாக பார்த்திங்கன்னா இப்போ நுண்ணூட்டங்கள் அற்ற பேருட்ட உர உபயோகம், அதுதான் மூன்றாவது காரணம். பார்த்திங்கன்னா இப்போ யூரியா, டிஏபி என்று சொல்லப்படும் டை அமோனியம் பாஸ்பேட் போன்ற உரங்களை காட்டிலும் சூப்பர் பாஸ்பேட்டு, பாறை பாஸ்பேட்டு, அமோனியம் சல்பேட் போன்ற உரங்களில் நுண்ணூட்டங்கள் காணப்படுகின்றன. ஆனால் பெரும்பாலும் தற்பொழுது நுண்ணூட்டங்கள் அதிகமற்ற கூட்டு உர வகைகள், அதாவது காம்ப்ளெக்ஸ் ஃபர்டிலைசரும், அதிக பேரூட்டங்கள் உள்ள உர வகைகள், அது ஹை அனாலிசிஸ் ஃபர்டிலைசர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அதிகமாக பயன்படுத்துவதனால் மண்ணிற்கு மறைமுக நுண்ணூட்டங்களின் சேர்க்க குறைஞ்சிக்கிட்டே போகுது. இது ஒரு முக்கியமான காரணம். இப்போ அதுக்கு அடுத்த நான்காவது காரணம்னு பார்த்தீங்கன்னா உயர் விளைச்சல் ரகங்களை நம்ம பயிர் செய்கிறது. ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தோம்னா எல்லாம் நாட்டு ரகங்களே உபயோகிச்சுட்டு வந்தாங்க. அது குறைந்த மகசூல் தரும். அதனால் இப்போ மண்ணில் வந்து பயிர் ரகங்கள் வந்து எடுத்துக்கொள்ளும் அளவும் குறைச்சல். ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா உயர் விளைச்சல் தரும் ரகங்களில் நுண்ணூட்டங்களுடைய தேவை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதை நம்ம நுண்ணூட்ட உரங்கள் மூலம் ஈடு செய்தால்தான் இந்த மாதிரி பற்றாக்குறை வராமல் பார்த்துக்கலாம்.
நுண்ணூட்டங்களோட பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு முக்கிய காரணங்களாக நீங்கள் 4 காரணங்களை குறிப்பிடுறீங்க. ஒன்று வந்து தீவிர சாகுபடி, ரெண்டாவதாக அங்கக உரங்களை வந்து நம்ம அதிக அளவு பயன்படுத்தாததையும், மூணாவதாக நுண்ணூட்டங்கள் இல்லாத பேரூட்ட உரங்களை மட்டுமே நம்ம பயன்படுத்துவதும், ரெண்டாவது உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை வந்து நம்ம அதிகமாக உபயோகப்படுத்துவதும் தான் காரணம்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இது அடிப்படை காரணங்கள்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னாலும் இந்த காரணங்களால் மண்ணில் வந்து இந்த நுண்ணூட்டங்களினோட அளவு எதை அடிப்படையாக வச்சு அமையுது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விளக்க முடியுங்களா?
வந்து மண்ணில் நுண்ணூட்டங்கள் அளவு எதை அடிப்படையாக கொண்டு அமைகின்றன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அதாவது மண்ணிற்கு மண் நுண்ணூட்ட அளவும் அவைகள் பயிர்கள் கிடைக்கும் தன்மையும் வேறுபடுகின்றன. இப்போ மண்ணில் சில பண்புகள் அதற்கு அடிப்படையாக அமைஞ்சுகின்றன. பாறைகள் மூலம்தான் மண் தோன்றியதுன்னு எல்லோருக்கும் தெரியும். பாறை என்பது பல்வேறு கனிமங்களால் ஆனது. இந்த கனிமங்களில் பல்வேறு ஊட்டங்கள் பல்வேறு அளவில் காணப்படுகின்றன. இந்த தனிமங்கள் பல்வேறு பௌதிக, ரசாயன, நுண்ணுயிர் வினை இயல்புகளுக்கு உட்பட்டு சிதைவுறுகிறது. அதனால் நுண்ணூட்டங்களும் பிற ஊட்டங்களோடு வெளிப்பட்டு மண்ணில் சேர்க்கப்படுகின்றன. இப்போ மண்ணில் உள்ள சில பண்புகள் வந்து நுண்ணூட்டச்சத்துக்களின் அளவை அடிப்படையாக கொண்டுள்ளன. அதாவது ஒன்று முக்கியமானது வந்து மண்ணின் இயக்க நிலை, அதாவது பிஹெச்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இப்போ மண்ணின் கார அமிலையை பொறுத்து நுண்ணூட்டங்கள் பயிர்களுக்கு கிடைப்பது பெரிதும் பாதிக்கப்படும். அதாவது மண்ணின் கார அமில நிலை, அதாவது பிஹெச் என்று சொல்லப்படுகிறது, 5-6 இருந்ததுன்னா தாமிரம், துத்தநாகம், இரும்பு, மாங்கனீசு, போரான் ஆகிய நுண்ணூட்டங்கள் பயிர்களுக்கு நன்றாக கிடைக்கும். இப்போ மண்ணினுடைய பிஹெச் வந்து 6-7 இருந்ததுன்னா இதனுடைய நுண்ணூட்டங்கள் வந்து ஓரளவிற்கு பயிர்களுக்கு கிடைக்கும். ஆனால் பிஹெச் வந்து 7.5 மேலே இருந்ததுன்னு வச்சுக்கிங்க, இந்த நுண்ணூட்டங்கள் பயிர்களுக்கு கிடைக்கும் அளவு குறைந்து கொண்டே போகும். இப்போ இதற்கு வந்து மாலிப்டனம் மட்டும் இது வேறுபடும். அதாவது மாலிப்டன் பயிர்களுக்கு கிடைக்கும் அளவு அமிலத்தன்மையில் குறைஞ்சிடும். மண் இயக்க நிலை 7 இருந்தால் மாலிப்டனுடைய கிடக்கை அதிகரிக்கின்றது. அப்புறம் ரெண்டாவது அடிப்படை காரணம்னு பார்த்தீங்கன்னா மண் நயம், அதாவது மணல் அதிக அளவில் கொண்ட மணற்பாங்கான மண் வகை காட்டிலும் களியும் வண்டலும் அதிக அளவு கொண்ட களிமப்பாங்கான மண் வகையில் நுண்ணூட்டங்கள் அதிக அளவில் காணப்படும். மூன்றாவதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கக பொருள்களுடைய அளவு, கிடக்கைன்னு சொல்லுவோம். அது மண்ணில் அங்கக பொருட்களின் அளவு குறைவாக இருப்பின் நுண்ணூட்டங்களும் குறைவாக இருக்கும், நுண்ணூட்டங்கள் பயிர்கள் கிடைக்கும் அளவும் குறையும். நான்காவது வந்து மண்ணில் உள்ள கால்சியம் கார்பனேட், சுண்ணாம்பு, அதாவது சுண்ணாம்பு கற்கள் காணப்படும் மண்ணில் இரும்பு, துத்தநாகம், தாமிரம், போரான் மற்றும் மாங்கனீஸ் குறைபாடு ஏற்பட வாய்ப்பு உண்டு. அடுத்து 5வதாக பார்த்தோம்னா பாசன நீரின் தன்மை, அதாவது கிணற்று நீரில் வந்து கார்பனேட்டு, பைகார்பனேட் அயனிகள் அதிகமாக இருப்பு பயிர்களில் இரும்பு சத்து குறைபாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மேலும் சில ஆழ்குழாய் கிணறு நீற்றில் அதிக அளவு போரான் காணப்படின் போரான் நச்சுத்தன்மையை காணலாம். குறிப்பாக இது உவர்த்தன்மை வாய்ந்த நீரிலும் உவர்த்தன்மை வாய்ந்த நிலங்களிலும் சில சில இடங்களில் காணப்படலாம். இப்போ நுண்ணூட்டங்கள் குறைந்த அளவில் பயிர்களுக்கு தேவைப்பட்டாலும் போதுமான அளவில் பயிர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் பேரூட்ட உரங்களை சரியான அளவிற்கு போட்டாலும் நல்ல விளைச்சலை பெற முடியாது.
மண்ணில் வந்து நுண்ணூட்டங்களோட பற்றாக்குறை காணப்படுறதுக்கு அடிப்படை காரணங்களா மண்ணினோட இயக்க நிலை, அதாவது கார அமிலத்தன்மை, மண்ணினோட அங்க பொருட்களின் கிடக்கை, மண்ணோட நயம், பயிர் வளர்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடிய பாசன நீரின் தரம் மற்றும் கால்சியம் கார்பனேட்டு அதாவது சுண்ணாம்பு சத்து, மண்ணில் எவ்வளோ சுண்ணாம்பு சத்து இருக்குது, இந்த அஞ்சு காரணிகளை பொறுத்து தான் இந்த நுண்ணூட்டங்களோட பற்றாக்குறை வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆனால் இந்த பற்றாக்குறை வந்து எல்லா மண் வகைகளையும் ஒரே மாதிரி தான் இருக்குங்களா, இல்லை மண்ணுக்கு மண் அது வேறுபடுங்களா? அப்படி வேறுபட்டதுன்னா நம்ம தமிழக மண்ணில் இந்த பற்றாக்குறையோட அளவு வந்து எந்த அளவில் காணப்படுது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
இப்போ வந்து கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் மண்ணியல் துறையில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தினுடைய நிதியுதவியோடு இங்கே ஒரு ஆராய்ச்சி திட்டம் செயல்பட்டு வருகிறது. அதாவது முன்னூட்டங்கள் மற்றும் இரண்டாம் நிலை ஊட்டங்களுடைய பற்றிய ஒரு ஆராய்ச்சி கடந்த 1967 ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. பல்வேறு ஆராய்ச்சிகள் நாங்கள் செய்துட்டு வரோம். இதில் வந்து ஒன்று முக்கியமானது வந்து ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மண் மாதிரிகள் சேகரித்து அதில் உள்ள நுண்ணூட்டங்கள் மற்றும் இரண்டாம் நிலை ஊட்டங்களுடைய அளவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 28,000 மண் மாதிரிகள் எடுத்து எல்லா மாவட்டங்களிலும் அதில் நுண்ணூட்டங்களுக்கு கிடைக்க ஆய்வு செய்தோம். இதில் பார்த்தீங்கன்னா பற்றாக்குறைன்னு பார்த்தோம்னா துத்தநாகம் வந்து 58%, இரும்பு 17%, மேங்கனீஸு 6%, தாமிரம் 6% காணப்படுகிறது. இப்போ துத்தநாக பற்றாக்குறைன்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறை எல்லா மாவட்டங்களையும் பரவலாக காணப்படுகின்றன. இப்போ காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், சேலம், நாமக்கல், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் இரும்பு பற்றாக்குறை கிட்டத்தட்ட ஒரு 30% மேலே காணப்படுது. 1136 மண் மாதிரிகள் எடுத்து போரான் பற்றி ஆய்வு மேற்கொண்டதில் 35 விழுக்காடு பற்றாக்குறை இருப்பது கண்டறியப்பட்டது. இந்த 35 விழுக்காட்டில் பார்த்தா முக்கியமாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் அதிக பற்றாக்குறையாக 66% போரான் பற்றாக்குறை காணப்படுகிறது. இப்போ இந்த போரான் பொறுத்தளவில் மணற்பாங்கான நிலங்களிலும் மற்றும் நிலக்கடலை விளைவிக்கும் மண்ணிலும் போரான் சத்து பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளது.
இதுவரைக்கும் தமிழக மண்ணில் எவ்வளவு விழுக்காடு நுண்ணூட்டங்கள் பற்றாக்குறை காணப்படுதுங்கிறத பற்றி சொன்னீங்க. இந்த நுண்ணூட்டங்களோட குறைபாடுகள் வந்து மண்ணில் வந்து நம்ம ஏற்பட்டுச்சுன்னா பயிர் விளைச்சலில் இதனோட மகசூல் பாதிப்பு காணப்படுமா? அப்படி மகசூல் பாதிப்பு காணப்படுது அப்படின்னா ஒரு ஒரு நுண்ணூட்ட சத்துக்களுக்கும் இந்த பயிர் பற்றாக்குறை அறிகுறி வந்து வேறுபடுமா, இல்லை எல்லா பயிர்களுக்கும் ஒரே போல தான் இந்த பயிர் பற்றாக்குறை அறிகுறிகள் காணப்படுமா? மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பற்றாக்குறை அறிகுறிகளினால என்னென்ன பயிர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
அதாவது இப்போ நுண்ணூட்ட குறைபாடுன்னு பார்த்தீங்கன்னா பயிருக்கு பயிர் மாறுபடும். பொதுவாக நான் இதை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ துத்தநாகம்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக இது வந்து கலர் நிலங்களிலும் மணிச்சத்து மற்றும் சுண்ணாம்பு சத்து அதிகம் உள்ள நிலங்களிலும் இந்த சத்து பற்றாக்குறை காணப்படுகின்றன. இதனுடைய பொதுவான அறிகுறிகள்னு பார்த்தீங்கன்னா பயிரில் இளந்தளிர் இலைகளில் நடுநரம்பு அடிப்புறத்தில் வெளுத்து காணப்படும், இலைகளின் அளவு சிறுத்து பயிர் வளர்ச்சி குன்றியிருக்கும், இலைகளில் மஞ்சள் நிற கோடுகள் விரிந்து பரவும், அப்புறம் கணு இடைவெளி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் பயிரில். அடுத்தபடியாக அந்த இரும்பு சத்துன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதனுடைய பற்றாக்குறை இலை நரம்புகள் பச்சையாகவும் நரம்புகளுக்கு இடையே உள்ள பகுதி வெளுத்தும் காணப்படும், புதிதாக வளரும் துளிர் இலைகள் வெளுத்து காணப்படும், வளரும் தண்டு மற்றும் வேர்பகுதி வளர்ச்சி குன்றி காணப்படும். இக்குறைபாட்டால் கரும்பு, பழப்பயிர்கள், சோளம், மக்காச்சோளம், பட்டாணி, தக்காளி மற்றும் மலர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றன. அடுத்து பார்த்தீங்கன்னா மேங்கனீஸு. இப்போ இந்த மேங்கனீஸ் பற்றாக்குறைன்னு பார்த்தீங்கன்னா துளிர் இலைகளில் நடுநரம்பு மற்றும் முக்கிய நரம்புகளை ஒட்டி கரும்பச்சை பகுதியும் அதை அடுத்து வெளிர்பச்சை நிறப்பகுதியும் காணப்படும். பயிர் வெளுத்து மெழுந்தி ஆங்காங்கு பழுப்பு நிறப்பகுதிகள் காணப்படும். குறைபாடு அறிகுறிகள் பயிர்களுக்கு பயிர் மாறுபடும். அடுத்தபடியாக தாமிரம்னு பார்த்தோம்னா தாமிர பற்றாக்குறை வந்து நுனி மற்றும் இளந்தளிர் இலைகள் வெளுத்து குறுகி சுருண்டு காணப்படும், பயிர் வளர்ச்சி குன்றி இலைகள் மேலிருந்து கீழ் நோக்கி கருக ஆரம்பிக்கும், பயிர்களில் வளரும் பாகங்களில் ஒருவித வறட்சி கலந்த தொய்வு காணப்படும். இப்போ அடுத்து போரான் பற்றாக்குறை. இதை பற்றி பார்த்தோம்னா, இப்போ நுனி இலைகள் சிறுத்து மஞ்சள் கலந்த பச்சை நிறம் அடையும். செடிகளின் கீழ்ப்பாகத்தில் முதிர்ந்த இலைகள் தடித்து காணப்படும். நடுத்தண்டின் குருத்து கருகி கரிய குருத்துக்கு கீழ் புது குருத்துகள் தோன்றும். பழங்கள் மற்றும் தண்டு பகுதியில் வெடிப்புகள் தோன்றும். பூக்களின் கீழ்பாகத்தில் கரும்பு படரும். திசுச்சுவர்கள் உடைந்து தேன் போன்ற ஒரு திரவம் அதிலேருந்து கசியும். திராட்சைகள்னு பார்த்தீங்கன்னா பெரிய மற்றும் சிறிய பழங்கள் காணப்படும். இப்போ அடுத்து மாலிப்டனம் பற்றாக்குறை. பயிர்கள் வெளுத்து வளர்ச்சி குன்றி காணப்படும். இலைகள் சிறுத்து வால் போன்ற தோற்றமளிக்கும். சிறுத்த இடைக்கணுக்கள் காணப்படும். காலிஃப்ளவரில் இலையின் ஓரங்கள் சுருண்டும். நடுநரம்பு பகுதி சாட்டை போல காணப்படும். இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பற்றாக்குறையை வந்து நிபுணர்கள் நம்ம அழைத்து கொண்டு போய் வயலில் பார்வையிட்டு இந்த பற்றாக்குறை பயிரில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா மண் மாதிரிகள் சேகரித்து அதை ஆய்வகத்துக்கு கொடுத்து அதில் உள்ள அளவை தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லைன்னா பாதிக்கப்பட்ட பயிர்களுடைய இலைகளை இலை மாதிரிகள் எடுத்து ஆய்வகத்தில் கொடுத்து அதனுடைய பற்றாக்குறை அறிகுறிகளையும் தெரிஞ்சு கொள்ளலாம்.
பயிர்களுக்கு பயிர் இந்த சத்துக்களோட குறைபாடு வந்து வேறுபடும். ரெண்டாவது, இந்த சத்துக்களுக்குள்ளறையே ஒரு ஒரு சத்தும் ஒரு ஒரு வகையான குறைபாட்டினை பயிர்களில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இந்த குறைபாட்டை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், அதாவது ஒன்றா மண்ணை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா பயிர் திசுக்களை வந்து நம்ம மாதிரிகள் எடுத்து வந்து குறியீட்டு அளவினை வைத்து அது வந்து பற்றாக்குறை அளவில் இருக்கா இல்லை தேவையான அளவில் இருக்கா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னீங்க. இவ்வளோ சொன்ன நீங்கள் நுண்ணூட்ட சத்துக்களோட குறைபாடுகளை நம்ம எந்தெந்த முறைகளில் நிவர்த்திக்கலாம், எப்படி அதுக்கு உரமிடலாம், எந்தெந்த முறைகளில் உரங்களை வந்து நம்ம பயிர்களுக்கு அளிக்கலாம், இந்த உர அளவானது வந்து பயிருக்கு பயிர் வேறுபடுதா இல்லை மண்ணுக்கு மண் வேறுபடுதா, சிபாரிசு செய்யப்படும் உர பரிந்துரை வந்து இந்த பயிர்களுக்கு என்னென்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா?
நுண்ணூட்ட சத்து குறைபாடு எப்படி நிவர்த்திக்கிறதுன்னு பார்த்தோம்னா, பொதுவாக குறைபாடுகள் நீக்க செயற்கை உரங்களை பயிர்களுக்கு அடியுரமாகவோ இலைவழி மூலம் தெளித்தோ நிவர்த்திக்கலாம். துத்தநாக குறைபாட்டை எப்படி நிவர்த்திக்கிறது, அதாவது பயிர்களுக்கு அடியுரமாக துத்தநாக சல்பேட்டுக்கிடலாம் அல்லது பயிர்கள் மீது துத்தநாக கரைசலை தெளிக்கலாம். துத்தநாக கரைசலை தெளிக்கிறதுக்கு எப்படின்னா, அனைத்து பயிர்களும் குறைபாட்டு அறிகுறிகள் தெரிந்த பிற்பாடு தான் இதை இலைவழி மூலம் தெளிப்பு நம்ம கையாளும். இப்போ பயிர்களுக்கு பேரூட்ட உரங்களை இட்ட பிறகு துத்தநாக சல்பேட்டு ஹெக்டருக்கு 25 கிலோ என்ற அளவில் சம பங்கு மணலுடன் கலந்து ஒரே சீராக நிலத்தின் மேலே தூவி கலந்து விட வேண்டும். இப்போ கரும்பு மஞ்சள் மற்றும் பருத்தி பயிர்களுக்கு ஹெக்டருக்கு 25 கிலோவுக்கு பதில் 50 கிலோ என்ற அளவில் நம்ம கொடுக்கணும். இப்போ நாற்று நடுவதற்கு அல்லது விதைப்பதற்கு முன்பு துத்தநாக சல்பேட்டு உரத்தினை நம்ம இடணும். இப்போ துத்தநாக குறைபாட்டிற்கு துத்தநாக சல்பேட்டு போடுவதால் பல்வேறு பயிர்களின் விளைச்சல் சுமார் 10-25% வரை அதிகரிச்சுள்ளது. இப்போ இதே நம்ம வந்து சில பயிர்களுக்கு 25 கிலோ சில பயிர்களுக்கு 50 கிலோன்னு சொல்கிறோம். இதே நம்ம குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதாவது பார்த்திங்கன்னா துத்தநாக சல்பேட்டு தொழு உரத்துடன் கலந்து ஊட்டமேற்றிய துத்தநாக உரமாக மாற்றி நிலத்திற்கு இடும்பொழுது ஹெக்டருக்கு 25 கிலோ துத்தநாக சல்பேட்டுக்கு பதிலாக 12.5 கிலோ இட்டால் போதுமானது. இதனால் ஒரு நமக்கு வந்து 50% உர அளவினை மிச்சப்படுத்தலாம். பயிர்கள் துத்தநாக குறைபாட்டு அறிகுறிகள் தென்பட்டுதுன்னா 0.5% துத்தநாக சல்பேட்டு கரைசலை 3 முறை 10 நாட்கள் இடைவெளியில் தெளிக்கணும். இதற்கு 1/2 கிலோ துத்தநாக சல்பேட்டை 100 லிட்டர் தண்ணீரில் கரைச்சி பயன்படுத்தலாம். செடிகள் நன்றாக நனையுமாறு நம்ம தெளிக்கணும். காலையில் அல்லது வெயிலுக்கு முன்பு தெளிக்க வேண்டும் அல்லது மாலை வேளையில் தெளிக்கலாம். ஹெக்டருக்கு 500 லிட்டர் கரைசல் தேவைப்படும். அடுத்து இரும்பு சத்து குறைபாட்டை எப்படி நீக்கிறது அப்படிங்கிறத அதனுடைய வழிமுறைகளை பற்றி தெரிஞ்சுக்குவோம். இப்போ இரும்பு சத்து குறைபானது மணற்பாங்கான நிலத்திலையும் அங்க பொருட்கள் குறைவாக உள்ள மண் வகையிலும் மண்ணில் உள்ள கார அமில நிலைக்கு 7க்கு மேல் உள்ள நிலத்திலும் தென்படுகின்றன. மேலும் பாசன நீரில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பைகார்பனேட் அயனிகள் அதிகமாக இருப்பினும் இப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு உண்டு. இதை நிவர்த்திக்கிறதுக்கு அடியுரமாக அன்னபேதி எனப்படும் இரும்பு சல்பேட்டை தொழு உரத்துடன் சேர்த்து இடுவது மிக முக்கியம். அதாவது ஹெக்டருக்கு 50 கிலோ இரும்பு சல்பேட்டு 12 டன் தொழு உரத்தோடு கலந்து தானிய பயிர்கள் மற்றும் மஞ்சள் பயிருக்கு இடலாம். இப்போ கரும்பு பயிருக்கு மட்டும் அதிக அளவில் தேவைப்படுது. எடுத்துக்கிட்டால் நம்ம 100 கிலோ என்ற அளவில் இரும்பு சல்பேட்டு இட வேண்டும். பயிர்களில் இரும்பு சத்து பற்றாக்குறை அறிகுறிகள் தென்பட்டவுடன் இரும்பு சல்பேட்டு 1% கரைசலை ஒரு வார இடைவெளியில் 3 அல்லது 4 முறை தெளிக்கணும். இந்த இரும்பு சல்பேட்டு கரைசலோட 0.1% சிட்ரிக் அமிலம் உப்பு சேர்த்தால் நல்ல பலன் கிடைக்கும். குறைபாடு நீங்கும் வரை நம்ம இந்த இதை தெளிக்க வேண்டும். இரும்பு சத்து குறைபாட்டை நீக்குவதற்கு கரைசல் தெளிப்பது மண்ணிற்கு அடியுரமாக இடுவதை காட்டிலும் நல்ல பலனை தரும். தண்ணீர் வசதி இருப்பின் பயிர் திட்டத்தில் அவ்வப்பொழுது நெல் பயிரிட்டு வந்தால், அதாவது சாகுபடி செய்யக்கூடிய அந்த பயிர் சுழற்சியில் நெல் சாகுபடி நம்ம மேற்கொண்டோம்னா ஓரளவுக்கு இரும்பு சத்து குறைபாட்டை நம்ம நீக்கிறதுக்கு வழி உண்டு. அடுத்து தாமிர சத்து குறைபாட்டை எப்படி போக்குவது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்குவோம். மயில் துத்தம் என்று கூறப்படும் தாமிர சல்பேட்டு உரத்தில் இடுவதன் மூலம் அல்லது அதன் கரைசலை பயிர்களின் மீது தெளிப்பதன் மூலமும் இக்குறைபாட்டை நீக்கலாம். இப்போ நெல், மக்காச்சோளம், நிலக்கடலை, பயிர் வகை பயிர்கள், கரும்பு ஆகிய பயிர்களுக்கு மயில் துத்தத்தை ஹெக்டருக்கு 5 கிலோ என்ற அளவில் அடியுரமாக இட வேண்டும். விதைப்பதற்கு முன்பு மயில் துத்தத்தை மணங்களுடன் கலந்து சீராக நிலத்தின் மீது தூவிவிட்டு கலக்கி விட வேண்டும். பயிர்களில் தாமிரச்சத்து குறைபாட்டு அறிகுறிகள் தென்பட்டுச்சுன்னா 0.2% மயில் துத்த கரைசலை தெளிக்க வேண்டும். இதற்கு 100 லிட்டர் நீரில் 200 கிராம் மயில் துத்தத்தினை கரைக்க வேண்டும். தாமிரச்சத்து குறைபாட்டினை நன்கு அறிந்த பின்பு உரமிடுவது நல்லது. ஏன்னா பயிர்களுக்கு தாமிரச்சத்து குறைந்த அளவிற்கு தான் தேவைப்படும். பயிர்களுக்கு தெளிக்கப்படும் பூச்சி பூசணக்கொல்லிகள் வழியாகவும் ஓரளவிற்கு தாமிரம் பயிருக்கு சென்றடைகின்றது. அடுத்து மேங்கனீஸ் குறைபாடு எப்படி போக்குவது? இப்போ மேங்கனீஸ் குறைபாடுன்னு பார்த்தோம்னா சுண்ணாம்பு சத்து அதிகம் உள்ள மண் வகையில், காரத்தன்மை 8க்கு மேல் உள்ள மண் வகையிலும் காணப்படுகின்றன. மணற்சாரியான நிலங்களிலும் மற்றும் இரும்பு சல்பேட்டு உரத்தினை அதிக அளவு பயன்படுத்தி வந்தாலும் மேங்கனீஸ் குறைபாடு காணப்படும். அடியுரமாக 1 ஹெக்டருக்கு 25 கிலோ மேங்கனீஸ் சல்பேட்டினை சமபங்கு மணலுடன் கலந்து ஒரே சீராக தூவிவிட்டு மண்ணுடன் கலந்து விட வேண்டும். மேங்கனீஸ் குறைபாடு பயிரில் தென்பட்டுச்சுன்னா 0.5% மேங்கனீஸ் சல்பேட் கரைசலை பயன்படுத்த வேண்டும். இதற்கு 1/2 கிலோ மேங்கனீஸ் சல்பேட்டினை 100 லிட்டர் நீரில் கரைக்க வேண்டும். செடிகள் நன்கு நனையுமாறு காலை வேளையில் தெளிக்கலாம்.
மணல் சாரியான நிலங்களில் நீங்கள் வந்து சொன்னீங்க போரானோட பற்றாக்குறை வந்து அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டாவது மழை பொழிவு அதிகமாக இருக்கிற ஏரியாலையும் இந்த போரானோட சத்து வந்து ரொம்ப அதிகமாக காணப்படுதுன்னு சொன்னீங்க. அந்த சத்துனோட குறைபாட்டை வந்து நம்ம எப்படி நீக்கலான்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா?
இப்போ சரியாக சொன்னீங்க. இப்போ போரான் பற்றாக்குறைன்னு பார்த்தீங்கன்னா மணற்பாங்கான மண் நிலத்துலையும் அதிக மழை பெய்யும் இப்போ கன்னியாகுமரி மாவட்டம்னு சொன்னோம் அந்த இடத்துலையும் சுண்ணாம்பு சத்து மிகுந்த மண்ணிலும் காணப்படுது. இப்போ போரான் உரத்தை பொதுவாக அடியுரமாக இடுவது நல்லது. போராக்ஸ் உரத்தை வந்து 1 ஹெக்டருக்கு 12 கிலோ என்ற அளவில் அடியுரமாக சமபங்கு மணலுடன் கலந்து மண்ணில் தூவிவிட வேண்டும். இதன் பற்றாக்குறை அறிகுறிகள் பயிரில் தென்பட்டுச்சுன்னா பயிர்களின் மீது 0.2% போராக்ஸ் அல்லது போரிக் அமில கரைசலை பயன்படுத்த வேண்டும். இதற்குன்னு 100 லிட்டர் நீரில் 200 கிராம் போராக்ஸ் அல்லது போரிக் அமில உரத்தினை கரைத்து காலை வேளையில் செடிகள் நன்கு நனையுமாறு தெளிக்க வேண்டும். அடுத்தபடியாக அந்த மாலிப்டனம்னு சொல்லக்கூடிய அதனுடைய பற்றாக்குறை எப்படி போக்குவது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்குவோம். அது மாலிப்டன் குறைபாடு அமிலத்தன்மை வாய்ந்த நிலத்திலையும் மலைப்பகுதியில் பயிரிடப்படும் காலிஃப்ளவர் மற்றும் முட்டைக்கோசு பயிர்களும் அதிகமாக காணப்படுது. மாலிப்டன் குறைபாட்டை போக்குவதற்கு 1 ஹெக்டருக்கு 1/2 கிலோலேருந்து 1 கிலோ சோடியம் மாலிப்டேட் உரத்தினை அடியுரமாக மண்ணுடன் கலந்து சீராக தூவிவிட்டு மண்ணுடன் கலந்து விடணும். செடிகளுக்கு தெளிக்கணும்னு பார்த்தோம்னா 0.05% கரைசல் பயன்படுத்த வேண்டும். இதற்கு 50 கிராம் சோடியம் மாலிப்டேட்டினை 100 லிட்டர் நீரில் கரைத்து 1 வார இடைவெளியில் 2 அல்லது 3 முறை நம்ம பயிருக்கு தெளிக்கணும்.
இது போக நீங்கள் வேற ஏதாவது தகவல்களை எங்ககிட்ட பரிமாறிக்கொள்ள விரும்புகிறீங்களா?
இப்போ வந்து இந்த அங்கக உரங்கள்ங்கிறது நம்ம வந்து ரொம்ப குறைச்சலாக இருக்கிறோம், சில நேரத்தில் கிடைக்கல. பட் எங்கெங்கெல்லாம் கிடைக்குமோ அல்லது பயிர் கழிவுகள்லாம் இருக்குது, இதை வந்து நம்ம வந்து தொழு உரம், குப்பை, கம்போஸ்ட்டு இதெல்லாம் தடை உரம், பயிர் கழிவுகள், கோழி எரு, சாண எரிவாயு கழிவு மற்றும் பல ஆலை கழிவுகள் இது எல்லாமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செயற்கை உரங்களோடு இதையும் சேர்த்து பயிருக்கு இட்டு வந்தோம்னா மண்ணினுடைய சத்துக்களினுடைய அளவை அதிகப்படுத்தி மண்ணினுடைய வளத்தை நம்ம பாதுகாத்தோம்னா பற்றாக்குறை அறிகுறிகள் வராமல் நம்ம வச்சுக்கலாம்.
இதுவரைக்கும் நுண்ணூட்டங்கள் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டோன்னு நினைக்கிறோம். நன்றி பேராசிரியர் அவர்களே.
நன்றி.